நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இந்தியா தனது விசா விதிமுறைகளை தளர்த்தியுள்ளது பற்றிய செய்திகளும் கருத்துக்களும்.
ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போன்ற நாடுகள் நாட்டுடைய பாதுகாப்பு கருதி மினிஸ்ட்ரியிலிருந்து அப்ரூவல் கிடைக்காம இருந்ததாலையும் வழங்கப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆனாலும் சில முன்னர் சில நாடுகளுக்கு கொடுக்கப்படாதது எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கிறது. அது பர்டிகுலராக அண்டை நாடுகள்ல
ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினர் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் மற்றும் விமர்சனங்கள் குறித்து இந்தியாவில் உள்ள அந்த சமூகத்தின் எண்ணங்கள்.
சிறுவர் சிறுமியர் மீது பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான எந்த பாதிரியாராக இருந்தாலும், அது எந்த மனிதராக இருந்தாலும், அவர் குற்றம் சாட்டப்பட்டவர், அவர் வந்து தண்டனை பெற வேண்டியவர் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
இந்தியாவில் இட ஒதுக்கீடு குறித்து மீண்டும் எழுந்துள்ள வாதங்கள் தொடர்பிலான அலசல்கள். இந்தியாவின் வட பகுதிக்கென ஒரு பொறியியல் கல்லூரி ஏற்படுத்தப்படும் என்று அரசு அதிகாரப்பூர்வமாக இன்று அறிவித்துள்ளது தொடர்பான செய்திகளும், 2 மாகாண சபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் முடிவடைந்துள்ள பற்றிய தகவல்கள் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
பாகிஸ்தானில் ஒரு தசாப்த காலமாக நீடித்து வரும் கிளர்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தலிபான்களுக்கும் அரசாங்க குழுவினருக்கும் இடையிலான முதற் சுற்று பேச்சுக்கள் இப்போது முடிவடைந்திருக்கின்றன. தலைநகர் இஸ்லாமாபாத்தில் 3 மணி நேரம் நீடித்த இந்த பேச்சுக்களின் போது இரு தரப்பினருமே அடுத்த சுற்று பேச்சுக்களுக்கு முன் நிறைவேற்றப்பட வேண்டிய விஷயங்களை பற்றி உரையாடியிருக்கிறார்கள். இந்த பேச்சுக்களை பாதிக்கக்கூடிய விதத்தில் எவருமே எந்த நடவடிக்கையுமே எடுக்கக்கூடாது. இந்த பேச்சுக்களை விரைவில் பூர்த்தி செய்ய இரு தரப்பினருமே உறுதி பூண வேண்டும் என்று இணக்கம் காணப்பட்டது. பாகிஸ்தானின் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பேசும்போது கிளர்ச்சியை சமாதானமான முறையில் தீர்க்கத்தான் தான் விரும்புவதாகவும், ஆனால் பேச்சுக்கள் தோல்வி கண்டால் கடும் ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார்.
விண்டர் ஒலிம்பிக், அதாவது குளிர்கால ஒலிம்பிக் போட்டிக்காக வரும் மக்களுக்கு இவ்வாறான விளையாட்டு விழா ஒன்றை நடத்தும் எந்த ஒரு அரசையும் போல தமது நாடும் பாதுகாப்பு உத்தரவாதத்தை அளிக்க முடியும் என்று ரஷ்யாவின் துணை பிரதமர் டிமிட்ரி கோசாக் கூறுகிறார். இதனையடுத்து விண்டர் ஒலிம்பிக் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போதுமான அளவுக்கு இருப்பதாக ரஷ்ய அதிகாரிகள் தமக்கு உத்தரவாதம் அளித்திருப்பதாக சர்வதேச ஒலிம்பிக் குழுவும் தெரிவித்திருக்கிறது. கருங்கடல் சுற்றுலா பிரதேசமான சோச்சியில் விண்டர் ஒலிம்பிக் விழா அதிகாரப்பூர்வமாக தொடங்குவதற்கு ஒரு நாள் இருக்கும் நிலையில் ரஷ்யாவின் துணை பிரதமர் இந்த உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார்.
Terrorism and insecurity is a global phenomenon and we've seen that in London and we've seen that in Atlanta.
அமெரிக்காவின் நியூயார்க், வாஷிங்டன் அல்லது போஸ்டன் போன்ற இடங்களைப் போல ரஷ்யாவின் சோச்சி அந்த அளவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் மிக்க இடமில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். அங்கு பெருமளவிலான பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
யானை தந்தங்கள் சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க பிரான்ஸ் உறுதி பூண்டிருப்பதை காட்டும் நோக்கத்தோடு $6 மில்லியன் பெறுமதியான 3 டன் எடையான யானை தந்தம் இன்று பாரிஸில் பகிரங்கமாக அளிக்கப்பட்டது. சுமார் 700 யானை தந்தங்கள் மற்றும் 1000 யானை தந்தத்தால் செதுக்கப்பட்ட ஆபரணங்கள் மற்றும் கவர்ச்சி பொருட்கள் பிரெஞ்சு அரசாங்க சுங்க அதிகாரிகளினால் பயிஷ்கரிக்கப்பட்டு பாரிஸின் ஐஃபல் கோபுரத்தின் முன்னால் போட்டு நசுக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டு அளிக்கப்பட்டன. சட்டவிரோத யானத்தந்த பொருட்களை பொதுமக்கள் முன்னிலையில் பகிரங்கமாக நசுக்கி அளிக்கும் முதலாவது ஐரோப்பிய நாடு பிரான்ஸ் தான். 2012 இறுதி வரை சுமார் 22,000 யானைகள் தந்தத்திற்காக கொல்லப்பட்டன என்று இயற்கை வளங்கள் பாதுகாப்புக்கான அனைத்துலகக் கழகம் தெரிவித்திருக்கிறது. சட்டவிரோதமாக யானை தந்தத்தை வாங்கும் நாடுகளில் முன்னணியில் நிற்பது சீனாதான் என்று அறிவிக்கப்படுகிறது.
கிழக்கு ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க படையினரின் நாய் ஒன்றை தாங்கள் பிடித்து வைத்திருப்பதாக தாலிபான் அமைப்பினர் கூறுகின்றனர். அமெரிக்காவின் உளவு நாய் இது என்று அதனை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆயுதாரிகள் கூறுகின்ற வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. கர்னல் என்ற பெயர் கொண்ட இந்த நாயை கடந்த டிசம்பரில் ஒரு தாக்குதல் நடவடிக்கையின் போது பிடித்ததாக தாலிபான்கள் கூறுகின்றனர். இந்த நாய் மீது ஒரு டார்ச் விளக்கு, சிறிய கேமரா மற்றும் செய்கோள் உதவியுடன் அது இருக்கும் இடத்தை காட்டுகின்ற கருவி பொருத்தப்பட்டிருந்ததாக தாலிபான்கள் கூறுகின்றனர். இந்த தாக்குதல் நடவடிக்கையில் அமெரிக்க சிறப்பு படையினர் பயன்படுத்தும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர்கள் ட்விட்டர் இணையதளத்தில் பிரசுரித்திருக்கின்றனர்.
ரஷ்யாவில் பூங்காக்களிலும் பசுமையான வட்டாரங்களிலும் அணில்கள் பொதுமக்களால் பிடித்துச் செல்லப்படுவதை தடுப்பதற்காக ரஷ்ய அரசு பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறது. அணில் மாமசத்தை உணவாக பயன்படுத்தவோ அல்லது அணில் தோலை கம்பளி உடுப்பு தயாரிப்புக்காக ரஷ்ய மக்கள் அணில்களை பிடிப்பதில்லை. மாறாக அவற்றை தமது வீட்டில் செல்லப்பிராணிகளாக வளர்க்கத்தான் அவர்கள் பிடித்து கொண்டு போகிறார்கள். எனவே அணில் ஒன்றின் விலை $150 வரை எட்டியிருக்கிறது. அணில்களால் நோய்கள் பரப்பப்படும் சாத்தியம் இருப்பதால் மனிதர்களுக்கு நோய் ஆபத்து இருப்பதாக நகராட்சி மன்ற அதிகாரி ஒருவர் அறிவித்திருக்கிறார். அணில்களை பிடித்துச் செல்வோருக்கு $550 அபராதம் விதிக்கப்படும் என்றும் அந்த அதிகாரி எச்சரித்திருக்கிறார்.
சீக்கியர்களுக்கு புனிதமான பொற்கோயில் மீது தாக்குதல் நடத்த பிரிட்டன் உதவியதாக கூறப்பட்டதை அடுத்து டெல்லியில் அகாலிதள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இந்திய செய்திகள். இந்தியா தனது விசா விதிமுறைகளில் பெரிய மாற்றத்தை அறிவித்துள்ளது தொடர்பில் டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா ராஜன்.
இந்தியாவில் தற்போது இருந்து வரும் வரையறுக்கப்பட்ட வந்த பின் விசா திட்டத்தை விரிவுபடுத்தி மேலும் 180 நாடுகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இந்த திட்டத்தை அமல்படுத்தலாம் என்று இந்திய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இது சுற்றுலா மற்றும் வணிகத் துறைகளை ஊக்குவிக்க எடுக்கப்படும் ஒரு முயற்சியாகும். தற்போது பின்லாந்து, சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட 11 நாடுகளின் குடிமக்களுக்கு இந்த திட்டத்தை இந்தியா வழங்கி வருகிறது. சுற்றுலாத்துறை அமைச்சகம், பிரதமர் அமைச்சகம், தேசிய பாதுகாப்புத்துறை ஆகிய துறைகள் விருப்பம் தெரிவித்துள்ள இந்த திட்டம் உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலை தொடர்ந்து அமலுக்கு வரும். இந்த திட்டத்தை வரும் அக்டோபர் மாதத்திலிருந்து அமல்படுத்த இந்திய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. மின்னணு வழி செயல்படும் வந்த பின் விசா திட்டம் இந்தியாவின் 26 முக்கிய விமான நிலையங்களில் அமல்படுத்தப்படும். இந்த விசா அந்த சுற்றுலா பயணி வந்தடையும் தேதியிலிருந்து 30 நாட்களுக்கு செல்லுபடியாகும். இணையம் மூலம் சுற்றுலா பயணிகள் விசா விண்ணப்பிக்கவும் விசா கட்டணத்தை செலுத்தவும் ஒரு இணையதளத்தை அமைக்க அரசாங்கம் திட்டமிடுகிறது. இணையம் மூலம் விசாவை விண்ணப்பித்த அவர்கள் 3 நாட்களுக்கு பிறகு இந்திய விமான நிலையத்தை வந்தடைந்தவுடன் விசாவை பெற்றுக்கொள்ளலாம். பாகிஸ்தான், சூடான், ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், நைஜீரியா, இலங்கை மற்றும் சோமாலியா ஆகிய நாடுகளின் குடிமக்கள் ஏன் இந்த திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை என்பது குறித்து எந்த காரணமும் தெரிவிக்கப்படவில்லை.
இந்திய அரசு அறிவித்துள்ள இந்த நடவடிக்கையை சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் எப்படி பார்க்கின்றார்கள் என்று இந்திய சுற்றுலா பயண ஏற்பாட்டாளர்கள் சங்கத்தின் தேசிய செயற்குழு உறுப்பினர் பஷீர் அகமது அவர்களிடம் கேட்டேன்.
டிராவலிங் ஃபெடரேஷன் மூலமா இதை வரவேற்கிறோம். ஏன்னா இதுதான் நாங்கள் முதலிலிருந்தே வற்புறுத்தி வந்தோம். எல்லா நாட்டுக்கும் விசான அரைவல் கொடுக்க வேண்டும் என்று 180 கண்ட்ரிகளுக்கு இன்று விசான அரைவல் ஃபெசிலிட்டி தரப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்தியாவில் இந்த விசான அரைவல் என்ற ஃபெசிலிட்டி கொடுத்ததுனால இந்தியாவில் சுற்றுலாத்துறை மிகவும் வளர்ச்சி அடையும். அதன் பேரில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இந்திய பொருளாதாரம் மேம்படைவதற்கு மிகவும் வழிவகுக்கும். இதன் மூலமாக நிறைய இந்தியர்களுக்கு தொழில்கள் நல்லவிதமாக நடக்கவும் இது வழிவகுக்கும்.
பஷீர், இது வந்து வரவேற்கத்தக்கது அப்படின்னு உங்களை போன்றவர்கள் ஒரு புறம் சொன்னாலும், இன்னொரு புறம் வந்து 8 நாடுகளுக்கு வந்து விசா நிறைவல் இந்தியாவுக்கு வந்து இறங்கிய பிறகு அந்த விசா முத்திரையை குத்திக்கொள்ளும் அந்த வசதியை இந்திய அரசாங்கம் வழங்கலை.
நீங்க சொல்வது கரெக்ட். ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், நைஜீரியா, பாகிஸ்தான், சோமாலியா போன்ற நாடுகளுக்கு கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் இது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போன்ற நாடுகள் நாட்டுடைய பாதுகாப்பு கருதி மினிஸ்ட்ரியிலிருந்து அப்ரூவல் கிடைக்காம இருந்ததனாலையும் வழங்கப்படவில்லை என்று சொன்னார். ஆனாலும் சில முன்னாள் சில நாடுகளுக்கு கொடுக்கப்படாதது எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கிறது. அது பர்டிகுலராக அண்டை நாடுகளில் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோள். அப்போதான் வியாபாரம் நல்ல வசதியாகவும் சுற்றுலாக்கள் ரொம்ப சிறப்பாகவும் பக்கத்து பக்கத்து நாடுகளில் இருப்பது அந்த கோயில் மற்ற மெடிக்கல் டூரிசம் எல்லாம் நல்ல விதமாக சிறப்பாக நடக்கும். ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் இது கூட விசான அறைவில் கொடுக்கப்படவில்லை என்பது ரொம்ப வருத்தத்தக்கது தான். ஏனென்றால் நாங்கள் ஸ்ரீலங்காவோடு நாங்கள் வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது பர்டிகுலராக இந்த புத்தகயா போன்ற பில்கிரிமேஜ் ஏரியாவுக்கு நிறைய பேர் வந்து வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக இங்க இருக்கிற டிராவல் ஏஜென்சிகளுக்கு ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறதுல இருந்து பிளைட் டிக்கெட் மற்ற கார் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நாங்கள் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு டிராவல் ஏஜென்ட்க்கு இன்பவுண்ட் டூர் நல்ல விதமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான். அது மேலும் மெடிக்கல் டூரிசமும் இதனால பாதிக்கப்படுது. அண்டை நாடுகளில் பர்டிகுலர் மாலத்தீவு மாதிரி ஸ்ரீலங்காவில் இருக்கிறவர்களும் இங்கு பர்டிகுலராக சென்னை, கேரளா போன்ற இடங்களிலே வைத்தியத்துக்காக வருகிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்படாதது ரொம்ப வருந்தத்தக்கது தான். பர்டிகுலர் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் பல பிரச்சனைகள் இருப்பது சொல்கிறார்கள். பாதுகாப்பு கருதி கொடுக்கப்படவில்லை. அதே போல இல்லாமல் இது ஸ்ரீலங்கா கொஞ்சம் கொடுத்திருக்கலாங்கிறதான் எங்களுடைய ஆர்வமும் கூட ஆவலும் கூட.
இந்திய அரசாங்கம் இலங்கையிலிருந்து வரவங்களுக்கு விசா நிறைவல் வந்து இறங்கினோட விசா பெற்றுக்கொள்ளலாங்கிற நடைமுறையை கொடுக்கல. இதை வந்து நீங்க இந்திய அரசனுடைய பார்வைக்கு அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை கொண்டு செல்வீங்களா, பேசுவீங்களா அமைச்சரோட?
நிச்சயமாக செய்வோம். ஏனென்றால் பக்கத்து நாடாகிய ஸ்ரீலங்கா நம்முடைய இன்று நேற்றல்ல ரொம்ப நாண்டாக எங்களுடைய வர்த்தகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளிலிருந்து விசா நிறைவல் வந்தால் இப்போ இருக்கிற பில்கிரிமேஜ் டூர், பர்டிகுலர்லி புத்தகயா போறது, மற்ற டூரிசம் இந்த அதர் டூரிசம் ஃப்ரம் தமிழ்நாடு ஃபார் ஷாப்பிங்காக வருகிறார்கள், மெடிக்கல் டூரிசத்துக்கு வருகிறார்கள், சின்ன ரிலேட்டிவ்ஸ் பார்க்கறதுக்காக வராங்க. அதாவது அதை நீங்கள் விசான அறைவுகளுக்கு நாங்கள் இதை இப்போ அடுத்த தடவை எங்களுடைய டூரிசம் செக்ரட்டரியோட மீட் பண்ணும்போது இந்த இதை வற்புறுத்துவோம்.
இந்திய சுற்றுலா பயண ஏற்பாட்டாளர்கள் சங்கத்தை சேர்ந்த பஷீர் அகமத், ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் சிறுவர் சிறுமியரை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான பாதிரிமார்களை திருச்சபை பாதுகாத்துகிறது என்று ஐநா மன்றத்தின் சிறார் உரிமை பாதுகாப்பு குழு குற்றம் சாட்டியிருந்ததை பற்றி நேற்றைய தமிழோசையில் கேட்டீர்கள். இது தவிர கருக்கலைப்பு, கர்ப்பத்தடை, ஒருபால் உறவு போன்ற விஷயங்களிலும் திருச்சபையின் நிலைப்பாட்டை அது விமர்சித்திருந்தது. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து இந்தியாவில் உள்ள ரோமன் கத்தோலிக்க திருச்சமூகம் என்ன நினைக்கின்றது என்று அதன் அகில இந்திய கத்தோலிக்க மாணவர் கூட்டமைப்பைச் சேர்ந்த அருட்திரு ஹென்றி ஜெரோம் அவர்களை கேட்டார் மணிவண்ணன்.
சிறுவர் சிறுமியர் மீது பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான எந்த பாதிரியாராக இருந்தாலும் அது எந்த மனிதராக இருந்தாலும் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர், அவர் வந்து தண்டனை பெற வேண்டியவர் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குற்றம் சாட்டப்பட்டவரை வந்து எந்த அமைப்பும் எந்த நிறுவனமும் எந்த அது திருச்சபையா இருக்கட்டும் எதுவுமே அதை வந்து அவங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற முயற்சிகளை எடுப்பது தவறு. அது எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம். அது கத்தோலிக்க மதத்திலையும் அது ஒரு பாவம், அது ஒரு குற்றம் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு நல்லா புரியுது. யுனைடெட் நேஷன்ஸுடைய இந்த ரிப்போர்ட் வந்து ஒரு வகையில நான் அதை கொஞ்சம் வித்தியாசம் விமர்சனப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன். நிறைய டயசிஸ்ல இதை பற்றிய முயற்சிகள் எடுத்து இதை நிப்பாட்டணும் அப்படின்ற முயற்சிகள் மிகவும் குறிப்பாக அமெரிக்க நாடுகளில் இருக்கிற டயசிஸ்ல எல்லாத்துக்குமே எடுத்துருக்கிறாங்க. அதெல்லாம் பாராட்டத்துக்குற விஷயம். ஒருவேளை யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணும்போது அதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்க வேண்டும்.
சரி, இப்பொழுது இந்த மற்ற விஷயங்கள், அதாவது இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை இந்த கர்ப்ப தடை, கருச்சிதைவு, ஒரு பால் உறவு போன்ற விஷயங்களிலே அது எடுத்திருக்கின்ற நிலைப்பாட்டையும் இந்த ஐநா மன்றத்தின் இந்த குழு கண்டித்திருக்கிறது. நீங்கள் அது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்?
இது ரெண்டையும் சேர்த்துக்க தேவையில்லை நினைக்கிறேன். இது சிறார்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகளையும் இது நான் இப்ப திருச்சபை அதனுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் வைத்திருக்கின்ற இந்த அபார்ஷனோ அல்லது கான்ட்ரசெப்ஷன் இந்த மாதிரியா விஷயங்கள்ல அது நம்பிக்கையின் அடிப்படையில் வைத்திருக்கின்ற விஷயங்களை கருத்துக்களை ரெண்டையும் சேர்த்திருப்பது யூஎன் செஞ்ச தப்புன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இது தனி அது தனி, இது வந்து ஒரு குற்றமாக நம்ம பார்க்கணும். இந்த பாலியல் பலாத்காரம் பண்ணுவதுன்றது ஒரு குற்றம். ஆனா வந்து இப்ப கான்ட்ரசெப்ஷன் அப்படின்றது வந்து இன்றைக்கு கருத்தடை பண்ணுவது அதை வந்து திருச்சபை ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. அது எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. ஏன்னா அது ஒரு உயிர் என்பதை இந்த திருச்சபை நம்புகின்றது.
அல்ல, அது குறித்து அது ஒரு குற்றமா இல்லையா என்பது ஒரு புறம் இருக்க, அதை செய்து கொள்வதற்கு பெண்களுக்கு உரிமை தரப்பட வேண்டுமா என்றால் அது அவர்களது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் என்றும் ஒரு வாதம் இருக்கிறது. அந்த சாய்ஸ், அதாவது அந்த கர்ப்பத்தை குறிப்பாக இந்த ஒரு பாலியல் வல்லுறவிலே உருவான கர்ப்பம் மற்றும் பெண்களின் உடல் நலமே தாய்மாரின் உடல் நலத்தையே பாதிக்கக்கூடிய கர்ப்பம், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளிலே கர்ப்ப சிதைவை அனுமதிக்க வேண்டும் என்று வலுவான ஒரு வாதம் இருக்கிறது. அதோடு நீங்கள் உடன்படவில்லையா?
அதுல திருச்சபை உடன்படாது. ஏன் அப்படின்னா என்ன, அது என்ன ஒரு சூழ்நிலையில அவர் கர்ப்பமாயிருந்தாலும் அவங்க வந்து குழந்தை பேற்றினை கடவுள் கொடுத்த வரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் திருச்சபையினுடைய ஒரு நம்பிக்கை. அது வந்து விசுவாசம் சம்பந்தப்பட்டது, ஒரு நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம்.
இந்த கருத்து வந்து இந்த நவீன காலத்தோடு 21st century இருக்கிறோம், இந்த காலத்தோடு இது ஒரு ஒத்துப்போகும், இந்த கால சிந்தனைகளோடு அறிவியல் சிந்தனைகளோடு ஒத்துப்போகும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
இல்ல, எந்த நூற்றாண்டா இருந்தாலும் உயிர்ன்றது உயிர் தான். அது வந்து ஆரம்பத்துல இருந்தோ அல்லது எப்படி உயிர் ஆரம்பிக்குதுன்றது அப்படின்றதெல்லாம் கிடையாது. உயிர் என்பது உயிர்.
ஃபாதர் ஜெரோம் அவர்களே, மதம் என்பது ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்பிக்கைகள் சார்ந்த விதிமுறைகள் இருந்திருக்கின்றன. இந்து சமுதாயத்திலே கூட சதி, உடன்கட்டை ஏறுவது என்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கிறது. அந்த உடன்கட்டை ஏறுவது என்பதை இந்திய நவீன இந்தியாவிலே தடை செய்திருக்கிறார்கள் சட்டம் கொண்டு வந்து. நீங்கள் அது போல மத நம்பிக்கைகள் என்பது காலத்துக்கு காலம் ஒரு இயங்கியல் தன்மையோடு மாறக்கூடியவை. அந்த மாறுதல் மதமும் அதற்கேற்ற மாதிரி நவீனப்பட வேண்டும், மாற வேண்டும் என்ற கருத்தோடு நீங்கள் உடன்படவில்லையா?
உடன்படுகிறேன். சமரசப்படுத்தக்கூடிய சில கருத்துக்கள், சமரசத்துக்கு கொண்டு வர முடியாத சில கருத்துக்கள் இருக்கு.
கர்ப்பத்தடை என்பதும் ஒருபால் உறவு என்பதும் இந்த உங்களது மத நம்பிக்கையின் அடிப்படையில்
சமரசப்படுத்த முடியாத ஒரு கொள்கை. இதை வந்து நம்ம ஏற்றுக்கிற முடியாது.
எந்த காலத்திலையும் ஏத்துக்கொள்ள முடியாது. ஆனா அவங்களை புரிந்து கொள்வோம், அவங்கள அவங்களுக்கு வந்து உதவி செய்வோம், அவங்கள வந்து அவங்களோட பயணிப்போம்ன்றத வந்து திருச்சபை இது வரைக்கும் நோ சொன்னது கிடையாது.
அகில இந்திய கத்தோலிக்க மாணவர் கூட்டமைப்பைச் சேர்ந்த அருட்திரு ஹென்றி ஜெரோம், இந்தியாவில் தற்பொழுது நடைமுறையில் இருக்கும் சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டு முறையை ரத்து செய்துவிட்டு பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த பொதுச் செயலாளர் ஜனார்தன் திரிவேதி கூறியிருக்கின்றார். அவரது கோரிக்கையை நிராகரித்த காங்கிரஸ் கட்சியின் தலைவி சோனியா காந்தி தொடர்ந்தும் தற்பொழுதைய ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டு முறையை தொடரும் என்று அறிவித்திருக்கின்றார். இதன் பின்னணியில் தமிழ்நாட்டில் இருக்கும் 69% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் கே எம் விஜயனிடம் கருத்து கேட்டார் எல் ஆர் ஜெகதீசன்.
இந்தியா போன்ற ஒரு நாட்டில் குழு மனப்பான்மை, ஜாதி என்பது ஒரு குழு, சலுகைகளுக்காக நாம வந்து காசை வைத்திருந்தாக்க இன்று சலுகைகளை காப்பாற்றுவதற்கான ஜாதிகளை காப்பாற்றும் ஒரு அவலை நிலை ஏற்படுகிறது. இது மீண்டும் மீண்டும் ஜாதியத்தை வலியுறுத்தும். வெஸ்டட் ரைட், ஒரு விஷயம் வந்து எனக்கு உரிமையானது என்று கொடுத்துவிட்டா அது எந்த காலத்திலுமே நம்மளால மீட்கவே முடியாது. மேலும் அந்த வெஸ்டர்ட் ரைட்டுங்கிறது மக்களை ஒருங்கிணைப்பதற்கு குழுக்கள் வாரியாக ஒரு அரசியல் பாலிடிக்ஸுக்கு, ஓட் பாலிடிக்ஸ்க்கு உதவுங்கிற மாதிரி வந்துருச்சுன்னா, ஆனால் அரசியல்ல வந்து ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக கத்துக்கிட்டாங்க, ஓட் அரசியல்ல எல்லாம் எப்போதும் இருப்பதை அப்படியே இருக்கட்டும், ஏன்னால் அது வந்து ஓட்டுல பாதிப்பு ஏற்பட்டுவிடாது. புதிதாக செய்வது என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம், எப்போதும் தொடர்ச்சியாக இருப்பதை எந்த ஒரு இடையூறுக்கும் பண்ணக்கூடாது. அப்பதான் அது வந்து நம்மளுடைய தொடர்ச்சியான ஆளுகையோ இல்ல பவர் கேப்சருக்கான உத்திகளை பாதுகாக்குங்கிற ஒரு நினைப்பு வந்துருச்சு. அது வந்து எந்த கட்சியா இருந்தாலும் அதே தான் தொடர்றாங்க.
அதே சமயத்துல பொருளாதார அளவுகோலின் அடிப்படையிலான இடஒதுக்கீடு தேவை அப்படிங்கிற அந்த கோரிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜாதிக்கு பதில்
பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடுக்கு ஒரு விஷயம் இருக்கு, ஏன்னா நம்ம கிட்ட ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்ன, யாருக்கு என்ன பொருள் ஈட்டுகிறாருங்கிறது நம்ம கிட்ட கணக்கு கிடையாது. யாருமே வந்து நம்மளால முதல்ல வந்து குடிமக்களினுடைய ஒவ்வொரு குடிமக்களுக்குமே நம்மளால இன்னும் அடையாள சீட்டு வழங்குற பணியே இன்னும் தீர்ந்த பாடில்லை. இந்த பொருளாதாரத்துல யாரு வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை சொல்றாங்க இல்லையன்னு சொல்ல முடியாது. பொதுவாக பொருளாதாரத்தில் கீழ்நிலை இருப்பதற்கு பண்ணலாம். அதற்கு பதிலாக என்னுடைய அபிப்பிராயம் என்னவென்றால், ஆக்குபேஷனலி லோ, தட் இஸ் ஆக்குபேஷனல் ஹசார்ட் ஒன்று இருக்கு. இப்ப உதாரணமா சொல்லிடலாம், குடிசையில் வாழ்றாங்கல்ல, குடிசையில் வாழ்றவங்க இல்ல தெருவோரத்தில் வாழ்றவங்க, அந்த மாதிரி ஒரு சில ஆக்குபேஷனலி ஹசார்ட்ல இருக்காங்க. ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரன் எந்த காரணத்திலுமே ஃபார்வேர்டா இருந்தா கூட அவனால முன்னேற முடியாது. சைக்கிள் ரிக்ஷாக்காரன் ஓபிசியோ எம்பிசியோ எஸ்சி எஸ்டியோ எதுவா இருந்தாலும் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுற பையனுக்கு எல்லாம் கொடுத்தாக்க தப்பே கிடையாது. ஏன்னா தட்ஸ் கால்ட் ஆக்குபேஷனல் பேக்வர்ட்னஸ். அதனால என்னுடைய கருத்து என்னன்னா, ஆனா ஆக்குபேஷன் தான் நம்மளுடைய ஜீவோடபுரத்தை சாப்பாடுக்கான செய்யற விஷயத்தை முடிவு பண்ணுது. ஆக்குபேஷனல் பேக்வர்ட்ல தான் ஒரு அம்சமா வேணா பொருளாதார எக்கனாமிக் பேக்வேர்டு வருமே ஒழிய, யாரு கண்டுகொள்ளப்பட வேண்டும் என்றால் ஆக்குபேஷனல் பேக்வேர்டு. நம்ம சில ஒரு 500 அல்லது 1000 வேலைகளை வேலை செய்பவர்களை முதல்ல தேர்ந்தெடுக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட். அதுல பொருளாதாரமும் சொல்லிடலாம். ஆனா பொருளாதாரம் சொல்றதுல உள்ள பிரச்சனை என்ன, ஒரு அரசாங்க அதிகாரியோ இல்ல வேற எங்கேயாவது வேலை செய்யறவங்களுக்கு சேலரி சர்டிபிகேட் இருக்கு. இந்த அன்றாட கூடிகளுக்கோ இல்ல வேற மாதிரி அரசாங்க அதிகாரம் இல்லாம வேற ப்ரொஃபஷன் பண்றவங்க எல்லாம் இப்ப நிறைய பேர் இன்கம் டாக்ஸ் கூட கட்டுறது கிடையாது. ஆனால் அதில் கண்டுபிடிக்கிறது கஷ்டங்கிற ஒரே ஒரு குறை தான் இருக்கு. மற்றபடி அது ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம கிட்ட ஒரு சரியான புள்ளி விவரமோ அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜியோ ஒவ்வொரு சிட்டிசனை பற்றியும் இருந்துச்சுன்னா அது பொருளாதார பின்தங்கியர்கள் கொடுப்பதில் தவறில்லை என்பது எனது கருத்து.
சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் கே எம் விஜயன். இதேவேளை ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு தொடர வேண்டும் என்று கோரும் திராவிடர் விடுதலைக் கழகத்தின் பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரனிடம் இந்த சர்ச்சை குறித்த கருத்து கேட்டார் மீண்டும் ஜெகதீசன்.
காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு சமூக நீதிக்கு எதிரான ஒரு கருத்துக்களை கொண்டு வர வேண்டும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு எப்படி வந்திருக்குது என்று சொன்னால், அதிகாரத்தோடு இப்பொழுது கட்சியினுடைய பொறுப்புக்கு வந்திருக்கின்ற ராகுல் காந்தி அவர்கள் இந்த இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொன்னால் ஒருவேளை அந்த கருத்தை அவர் ஏற்றுக்கொண்டு ஒரு மாறுபட்ட கருத்தை அவர் முன்வைக்க கூடும் என்கின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலே இப்படி ஒரு கருத்து வந்திருப்பதாக நான் கருதுகிறேன். ராகுல் காந்திக்கு இதை பற்றி சமூக நீதியை பற்றி எந்த அளவிற்கு தெளிவான புரிதல் இருக்கிறது என்பது நமக்கு புரியவில்லை. இருந்தாலும் ராகுல் காந்திக்கு இன்று கையில ஒரு அதிகாரம் இருக்கிறது, கட்சிக்குள்ளே அவர் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதை பயன்படுத்தி கொண்டு இந்த சமூக நீதிக்கு எதிரான பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்ற கருத்தை முன்வைத்தால் ஒருவேளை ராகுல் காந்தி அதை ஏற்றுக்கொண்டு கட்சிக்குள்ளுடைய குழுவாக அதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கிற சமூக நீதிக்கு எதிர்ப்பான சக்திகளுடைய பின்னணியோடு இது நடப்பதாகத்தான் நான் கருதுகிறேன்.
அது அந்த உட்கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் கூட இப்பொழுது இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது. இதிலேயே கூட இடஒதுக்கீட்டின் பயன் என்பது எந்தெந்த சமூகத்திற்காக நீங்கள் குறிப்புணர்த்தி செய்கிறீர்களோ அந்தந்த சமூகத்திலேயே கூட ஒரே சாராருக்கு தான் திரும்ப திரும்ப போகிறதே தவிர அவர்களிலேயே இன்னும் கூர்மைப்படுத்தப்பட்ட அவர்களிலேயே அவர்களை விட இந்த இடஒதுக்கீட்டுக்கு மேலும் தகுதி வாய்ந்த குழுவினருக்கு போய் சேரவில்லை. எனவே இந்த நடைமுறையில் இருக்கும் இடஒதுக்கீட்டு முறையை சீர்மைப்படுத்த இன்னும் கூர்மைப்படுத்தவும் தேவை இருக்கிறதுன்னு இடஒதுக்கீட்டு ஆதரவாளர்கள் சிலரே கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்களா? அது சரின்னு நினைக்கிறியா நீங்க?
இப்பொழுது எழுந்திருக்கிற வாதம் வந்து இடஒதுக்கீட்டை வந்து எந்த அடிப்படையில் நிர்ணயிப்பது அப்படிங்கிறது தான், பொருளாதார அடிப்படை அப்படிங்கிறது. அதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள்ல அது சரியான அணுகுமுறை இல்லைங்கிறது ஒன்று. இரண்டாவது தான் நீங்க கேட்கிற கேள்வி, அதாவது பொருள் இடஒதுக்கீடு முறையில வந்து அதற்காக அதற்குள்ளேயே மாற்றங்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கிறதா அப்படிங்கறத பத்தி ஒரு கேள்வி இருக்கு. தமிழ்நாட்டில் நீண்ட நெடுங்காலமாக இடஒதுக்கீடு முறை வந்து இங்க அமல்படுத்தப்பட்டு அதன்மாராக பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரிவு வந்து வளர்ந்த பிரிவா இருக்கு. அதுல ஒரு பயன்படாம இந்த சென்றடையக்கூடிய ஒரு பிரிவலும் இருக்கு. அதனால வந்து நான் வந்து தமிழகத்தை பொறுத்தவரை திரும்ப நீங்க வந்து ஒவ்வொரு சாதி வாரி சமூகமாக ஒரு கணக்கெடுக்கலாம், வந்து எந்தெந்த சமூகத்துல எவ்வளவு பேர் வந்து படித்தவர்களா மாறி இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் வந்து உத்தியோகத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு கணக்கெடுத்து அதுல வந்து அதிக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை மேல இருக்கிறவங்களை கூட அதுல இருந்து விலக்கி வைக்கலாம், அல்லது சேர்க்க வேண்டியவங்களை புதுசா சேர்க்கலாம், அல்லது வந்து ஏற்கனவே இருக்கிற இடஒதுக்கீட்டு முறையிலே கூட 2 தலைமுறைக்கு மேல ஒரு IAS அதிகாரியோ ஒரு மருத்துவராகவோ இருந்த குடும்பங்களை சேர்ந்தவங்க அந்த இடஒதுக்கீட்டு கீழே வந்து வருவதற்கான இதை வந்து விலக்கி வைக்கலாம். அதற்கான வாய்ப்பு தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இருக்கு, இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது இருக்கு. ஆனா இந்தியாவை பொறுத்தவரையில் அப்படி கிடையாது. இந்தியாவை பொறுத்தவரையிலும் இந்த இடஒதுக்கீடுங்கிறது இன்னும் ஒரு பரிசோதனை நிலையில தான் இருக்கு. எந்த ஒரு மாநிலத்திலையும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடுகள் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட முடியாத நிலைமையிலும் ஒரு பெயரளவுக்கான இடஒதுக்கீடுங்கிற மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்கு. அதனால இன்றைக்கு வந்து மற்ற மாநிலங்களை பொறுத்தவரை இன்றைக்கு வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கிற நிலைமையிலேயே அமல்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இன்றைக்கு எல்லா மாநிலங்களும் இருக்கு அப்படிங்கறதா உண்மையான நிலை. அதனால அதை மாற்றக்கூடாதுங்கிறதா என்னுடைய ஒரு கருத்து.
திராவிடர் விடுதலைக் கழகத்தின் பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கையில் தேர்தல் அரசியல் களம் மீண்டும் சூடுபிடித்திருக்கின்றது. அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடக்கவுள்ள மேற்கு மற்றும் தெற்கு மாகாண சபைகளுக்கான தேர்தலை ஒட்டி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் இன்றுடன் முடிவடைந்துள்ளது. வேட்புமனுக்கள் மற்றும் தேர்தல் சட்டவிதி மீறல்கள் தொடர்பாக நாட்டின் துணை தேர்தல் ஆணையாளர் எம் முகமது அவர்களிடம் பேசினார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளிலிருந்து 82 வேட்புமனுக்கள் 6 தேர்தல் மாவட்டங்களுக்கும் அதே போல சுயேட்சை குழுக்களினால் 47 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு மொத்தம் 129 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. மொத்தம் 3794 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். 59 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள்.
ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஆட்சியில் இருக்கின்ற மாகாணங்கள், இந்த 2 மாகாணங்களிலும் தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றனவா?
ஏற்கனவே தேர்தல்கள் செயலகத்தில் முறைப்பாட்டு நிலையம் இணைப்பு நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாவட்டங்கள் தோறும் இதே போன்ற முறைப்பாட்டு இணைப்பு அலுவலகங்கள் போலீஸ் திணைக்களத்தினது உத்தியோகத்தர்களின் ஒருங்கிணைப்போடு அமைக்கப்பட்டிருக்கின்றன. போலீஸ் திணைக்களத்தினால் இந்த தேர்தல் சட்டங்கள் மீறப்படுகின்றமை தொடர்பாக நடவடிக்கை எடுப்பது பற்றி அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது.
இதே நேரம் இன்றைய வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த காலம் தொடங்கி தேர்தல் நடந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பெரிய அளவிலான பேரணிகளை வீதிகளில் நடத்த முடியாது என்கின்ற தேர்தல் சட்டம் சொல்கிறது. ஆனால் இன்று ஆளுங்கட்சி நடத்திய பேரணியொன்றில் 2 பேர் வாகன விபத்தொன்றில் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படியான தேர்தல் சட்டங்களை போலீசார் நடைமுறைப்படுத்துவதோ அல்லது உங்களுடைய தேர்தல் செயலகம் நடைமுறைப்படுத்துவதோ இல்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது.
தேர்தல் திணைக்களத்தை பொறுத்தவரையிலே தேர்தல் சட்டங்களை அமுல் நடத்துகின்ற பொழுது குற்றவியல் சட்டத்தோடு தொடர்புடைய நடவடிக்கைகளை முழுமையாக போலீஸ் திணைக்களம் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் தேர்தல் திணைக்களம் நிர்வாக ரீதியான நடத்தைகளுக்கும் பொறுப்பாக இருக்கின்ற திணைக்களம். எனவே இந்த வகையிலே இப்ப உண்மையிலேயே பேரணிகளை நடத்த முடியாது என்பது தேர்தல் சட்டம். அது பற்றி போலீசாருக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்ததோடு
கட்சிகளுக்கும் அந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன.
வடக்கு மாகாண சபை தேர்தலின் போது நீங்கள் சர்வதேச கண்காணிப்பாளர்களை அழைத்திருந்தீர்கள். ஏன் இந்த மேல் மாகாணம் மற்றும் தெற்கு மாகாண சபை தேர்தலில் சர்வதேச கண்காணிப்பாளர்களை அழைக்கவில்லை?
மாகாண சபை தேர்தலை பொறுத்தவரையிலே ஏதேனும் ஒரு மாகாண சபைக்கு முதன் முதலாக தேர்தல் நடைபெறுகின்ற பொழுதுதான் கடந்த காலங்களிலே சர்வதேச கண்காணிப்பாளர்கள் தருவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1988 முதன் முதலாக இலங்கையிலே பல மாகாணங்களுக்கு மாகாண சபை தேர்தல் நடைபெற்ற பொழுது இவ்வாறு தருவிக்கப்பட்டார்கள். வட மாகாண சபை தேர்தலை பொறுத்தவரையிலும் நாங்கள் தருவிப்பதற்கு முழு காரணமாக அமைந்தது. அது முதன் முதலாக வட மாகாணத்தில் நடத்தப்பட்டதும் அத்தோடு அது சர்வதேச ரீதியாக முக்கியத்துவம் பெற்றிருந்த ஒரு மாகாண சபை தேர்தலாக அமைந்ததனாலேயும் ஆகும். இந்த மாகாண சபை தேர்தலை பொறுத்தவரையில் இது 6வது மாகாண சபை தேர்தல். எம்மை பொறுத்தவரையிலே எமது அலுவலர்கள் எமது அதிகாரிகளை ஊடாக இந்த கண்காணிப்பு நடவடிக்கைகளை முழுமையாக மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் எமக்கு இருக்கிறது.
இலங்கை அரசின் துணை தேர்தல் ஆணையாளர் எம்எம் முகமது தெரிவித்த கருத்துக்கள் அவை. அடுத்ததாக, இலங்கையின் கிழக்கே சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் சொந்த இடங்களை விட்டு வெளியேறிய ஒரு தொகுதி முஸ்லிம்களின் மீள்குடியேற்றம் இன்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் இதுகாலம் வரை காத்தான்குடி பகுதியில் பல இடங்களில் வாழ்ந்து வந்தார்கள். இன்று நடைபெற்ற ஒரு கூட்டத்திலேயே அவர்களின் மீள்குடியேற்றம் தொடர்பான ஒரு உறுதி முடிவு எடுக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களுடன் மட்டக்களப்பிலிருந்து நமது செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு மாவட்டம் பவுனதீவு பிரதேசத்தில் உள்ள 200 கிராமத்திலிருந்து 30 வருடங்களுக்கு முன்பு வெளியேறிய முஸ்லிம்கள் மீண்டும் தமது சொந்த கிராமத்துக்கு மீள திரும்ப விருப்பம் தெரிவித்துள்ளார்கள். இந்த குடும்பங்களின் மீள்குடியேற்றம் தொடர்பில் காத்தான்குடி பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் ஆராயப்பட்டு அவர்களின் கருத்துக்களும் புறப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட 200 இடம்பெயர்ந்தோர் நலம்புரி சங்கத்தின் தலைவர் அப்துல் கபூர்,
1985 நாங்கள் அடிக்கி வைக்கப்பட்டாங்க சார், வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டது. இதுவரை காலமும் நாங்கள் இந்த காத்தான்குடியில் வந்துக்கிட்டு எங்கள் சொந்த இடம் இல்லை, நாங்கள் உறவினர்களிடத்திலையும் அடுத்தது அந்த வசதி படைத்த தோட்டத்துகளையும் அப்படியே நிலைமையெல்லாம் வாழ்ந்து கொண்டு வரோம். அப்போ இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு சார் இந்த அரசாங்கத்தால் யுத்தம் முடிஞ்சு நீங்கள் அவரவர கிராமத்துக்கு குடிகாரணம்ன்ற ஒரு சூழ்நிலை வந்தத்தால் சார் நாங்கள் எங்களை பூர்வீக கிராமத்தை கொஞ்சம் தடையணுங்கிறது எங்களை நீண்ட காலத்தாவா. அப்போ அதே நிலையில் இப்போ இந்த நேரத்தில் இப்போ எங்களுக்கு அந்த குடியேறக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்று தந்திருக்கிறாங்க. இந்த விருப்பத்தையும் பேருந்தான் சார் நாங்கள் போகிறதுக்கு இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு தொழில் இல்லை, நாங்கள் விவசாயம் செஞ்சு வாழ்ந்தாக்கள் தொழில் வாய்ப்பு இல்லை. போய் இருந்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு ஒவ்வொரு படிப்படியாக ஒரு கட்டமாக வேலை நடக்கும், அடிப்படை வேலையில் நடக்கும். அப்படித்தான் அந்த குடியேற்றம் வந்து வந்து ஒட்டுமொட்டமாக அங்கே எல்லா வேலையும் செஞ்சு கூட உங்களை குடியேற்ற அளவுக்கு அங்கே வராதுன்றோடு சொல்கிறாங்க
என்றும் தெரிவித்த அவர், என்றாலும் இந்த கூட்டத்தில் அதிகாரபூர்வமான மீள்குடியேற்றம் எப்போ நடைபெறும் என்பது பற்றி தங்களுக்கு எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார்.
மட்டக்களப்பிலிருந்து நமது செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய செய்திக்குறிப்பு அது. இதனிடையே இலங்கையின் வடக்கே ஒரு பொறியியல் கல்லூரி அமைக்கப்படுவதை அரசாங்கம் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பல ஆண்டு காலமாக அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களினுடைய ஒரு தொழில் ரீதியான கல்விக்கான ஒரு தேவையை இது பூர்த்தி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று கூறுகின்றார் வவுனியாவில் இருக்கும் நமது செய்தியாளர் மாணிக்கவாசகம். அவரது ஒரு செய்திக்குறிப்பு.
இலங்கையின் வடக்கே யாழ் பல்கலைக்கழகத்திற்கான பொறியியல் பீடம் பொறியியல் கல்லூரி கிளிநொச்சியில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அரசாங்கம் இன்று அறிவித்திருக்கின்றது. வடபகுதியைச் சேர்ந்த உயர்கல்வி கற்கும் மாணவர்களுக்காக வடமாகாணத்தில் பொறியியல் கல்லூரி ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற இந்த பிரதேசத்து மக்களின் நீண்டகால கோரிக்கை நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இதன் மூலம் கிட்டியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பொறியியல் கல்லூரிக்கான நினைவுக்கல்லை உயர்கல்வி அமைச்சர் எஸ் பி திசாநாயக் அவர்கள், பாரம்பரிய கைத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சகிதம் இன்று கிளிநொச்சியில் அறிவியல் நகரில் வைபவ ரீதியாக திரை நீக்கம் செய்திருக்கின்றார். அறிவியல் நகரில் இதற்கென ஒதுக்கப்பட்டுள்ள 550 ஏக்கர் இடப்பரப்பில் யாழ் பல்கலைக்கழகத்தின் விவசாய பீடம் விவசாய கல்லூரியும் மீண்டும் செயற்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு அமைச்சர் திசாநாயக் அவர்கள் உரையாற்றினார். இது பொறியியல் பீடத்தையும் விவசாய பீடத்தையும் கிளிநொச்சியில் ஆரம்பிப்பதற்கான நிகழ்வாகும். அவைகள் இயங்க தொடங்கியதும் யாழ் பல்கலைக்கழகத்தின் கீழ் இதனை தனியான பல்கலைக்கழக வளாகமாக ஆக்குவோம். பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் இணைத்துக் கொள்ளும் போது இனம், மதம், மொழி என்ற பாகுபாடுகளுக்கு அப்பாலேயே இணைத்துக் கொள்ளப்படுகின்றார்கள் என்றார் உயர்கல்வி அமைச்சர் எஸ் பி திசாநாயக் அவர்கள்.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். தற்பொழுது வந்துள்ள செய்தி ஒன்று. சமூக இணையதளமான ட்விட்டரின் பங்குகளின் மதிப்பு நியூயார்க் பங்குச் சந்தையில் 20% அளவிற்கு வீழ்ச்சி கடைந்துள்ளது. ட்விட்டர் நிறுவனம் கடந்த காலாண்டில், அதாவது 3 மாத காலப்பகுதியில் $500 மில்லியன் நஷ்டத்தை சந்தித்துள்ளது என்று நேற்று தகவல் வெளியானதை அடுத்து இந்த பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. மேலும் ட்விட்டரை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன என்கின்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.